இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி, தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாயிருக்கிறது எப்படி என்கிற காரியத்தை நாம் சிந்திப்போம். 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. நம்ம சாதாரணமாக வெளித்தோற்றத்தை பார்த்து ஒரு மனுஷனை எடை போடுவோம். இவர் நல்லா படிச்சிருக்காரு, இவர் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காரு, வெளிநாட்டில் போய் படிச்சிருக்காரு, இவருக்கு நிறையா தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் மனுஷனுடைய எண்ணம் எப்போவுமே வெளிப்பிரகாரமாக இருக்கிற தோற்றங்களை வச்சு தான் மனுஷன் எல்லா தீர்மானங்களையும் எடுப்பான். ஆனால் தேவன் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அவனுடைய இருதயத்தை தான் முதல்ல பார்க்குறான். உலகத்தில் விஞ்ஞானத்தை கொண்டு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருமே படித்தவங்க கிடையாது, எல்லாம் ஏழை ஜனங்கள். தேவனுடைய சிருஷ்டி சம்பந்தமான காரியங்களை தேவன் எப்படி அழகாக உண்டாக்கினார், தேவனுடைய வல்லமை என்ன, தேவனுடைய அற்புதம் என்னன்னு சொல்லி இயற்கைகளை பார்த்து அதை சந்தோஷப்பட்டு அதை ரசித்து கொண்டு இருக்கிற சமயத்தில் தேவனுடைய ஞானம் அவர்களுக்கு அந்த பொருளின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ தேவன் உண்டாக்கின பொருள்களை மனுஷன் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவனுடைய இருதயத்திலே தேவனுடைய ஞானம் வருகிறது. அப்போ தேவனை எல்லாரும் துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஆண்டவர்கிட்டருந்து கிடைக்கும்னு சொல்லி தான். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தேவன் இவ்வளவு அகிலாண்டத்தை உண்டாக்கியிருக்காரு, இது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு விசேஷ குணங்கள் இருக்கிறது, எவ்வளவு நன்மை செய்கிற காரியங்கள் நம்மளுக்கு இருக்கிறது, மனிதனுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒன்றும் இல்லை, ஒரு குருவி காக்கா இல்லாமல் இருந்தால் மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகள், செல்லப்பிராணிகள், பூனை, நான் இந்த மாதிரி பிராணிகள் இல்லாமல் இருந்தால் மனுஷனுக்கு சந்தோஷமே இருந்திருக்காது. ஆமாம், அப்படி தேவன் வந்து மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அநேக காரியங்களை தேவன் இந்த பூமியில் உண்டாக்கினார். அப்போ அந்த காரியங்களை சிந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு தானாக வரும். ஏன்னா தேவனுடைய மகத்துவம் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து படிச்சிருக்கிறான், அதை செஞ்சுருக்கான், இதை செஞ்சுருக்கான்னு வெளித்தோட்டத்தை மட்டும்தான் நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தேவன் பார்த்து தான் கணக்கிட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மத்தேயு 13:18-23 மத்தேயு 13:18-23
உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே நிழல் அடைவார்.
நிலத்துல விதைய விதைக்கிறத பத்தி ஒரு ஊமையினால தேவனுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ விதை என்று சொன்னால் தேவனுடைய வசனம், நிலம் என்று சொன்னால் உலகம், உலகம்னா அதில் இருக்கிற ஜனங்கள். அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை என்கிற விதை விதைக்கும் போது அது எப்படி எப்படி வந்து பலன் கொடுக்கிறதோ அதை மாதிரி தான் இந்த ஜனங்களுடைய இருதயத்திலும் இருக்கும். அப்போ இங்கே நம்ம வாசிக்கும் போது 4 வகையான நிலங்களை நம்ம பார்க்குறோம். நிலம் ஒன்று தான், ஆனால் தேவனுடைய விதை விதைத்த உடனே அந்த நிலம் வந்து 4 விதமான செயல்களில் மாறி ஒன்றா விதை காணாமல் போயிடுது, அதில் விதை முளைக்குது, வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, விதை முளைக்குது, முள் வந்து நெருக்குது, சில விதை நல்ல நிலத்தில் விழுகுது. அப்போ நிலம் ஒன்று தான், ஆனால் அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா பல சூழ்நிலைமையில் தள்ளப்பட்டு நாலு வகையான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்கு போகும்போது நாலில் ஏதாவது ஒரு வகையாக தான் இருக்கணும். அந்த நாலு வகையில் இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தேவனுடைய விதை விதைக்கப்படவில்லை. நம்முடைய எல்லாருடைய இருதயத்துலேயும் விதை விதைச்சிருக்குது, தினந்தோறும் விதைச்சிட்டு தான் இருக்கார். எப்படி விதைக்கிறான்னா, விதைக்கிறவன் எப்படி விதைப்பான் சொல்லுங்க பாப்பா, எப்படி விதைப்பான் விதைக்கிறவன்? வேத வசனத்தில் எப்படி விதைக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவன் அழுது கொண்டு விதைக்கிறான். தேவன் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கொண்டு ரசிக்கப்பட மாட்டாங்களா, இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்களா? சாதாரண விவசாயி அழுது கொண்டு ஏன் விதைக்கிறானா, இந்த பருவம் தப்பி போயிடும், இப்போ மழை பெஞ்சிருக்குது, ஏர் உழுதாகணும், விதைச்சாகணும், இன்னும் ரெண்டு நாள் கழித்து விதைச்சோம்னா அது பலன் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த சமயத்தில் சரியான தருணத்தில் நாம் விதைக்கணும். அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா என்ன ஏதுங்கிறது தெரியாது, ஆனாலும் விதையை பத்திரப்படுத்தி வச்சு அழுதுகிட்டே விதைக்கிறான். இது நம்மளுக்கு பலன் கொடுக்குமோ கொடுக்காதோ தெரியாது, என்னுடைய கடமை நான் செய்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் தேவன் ஜனங்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டு மனம் திரும்ப மாட்டாங்களா, இவங்களை அழிவிலிருந்து மீட்க முடியுமா, இவங்க எப்போ ரசிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே வந்து விதைச்சிட்ருக்கார். அதனால தான் ஆண்டவர் பூமியில் வரும்போது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், எத்தனை ஞானிகளை அனுப்பினேன், எத்தனை ஜனங்களை அனுப்பினேன், ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீர்க்க தரிசிகளை கல்லெறிந்து கொலை செய்து துன்பப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க. அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷன் மேலும் தேவன் மனதுருகி வியாக்குலப்பட்டு தேவனுடைய வார்த்தையை விதைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஜனங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. சோத்திரம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா 19 வசனம் வாசிப்போம். சோத்ரா போதும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனம்னு சொன்னா அது வந்து விதைச்ச உடனே அவன் உணராமல் இருக்கிறதுனால என்ன பண்றானா, இந்த வசனம் உங்ககிட்ட இருந்ததுன்னா உனக்கு பிரச்சனை பண்ணும், அதனால இது இருதயத்துல இருந்து வெளியில தூக்கி போட்டுரு அப்படின்னு சாத்தான் வந்து தூக்கிட்டு போயிடுவான். சாத்தான்னா யாருன்னா, நம்ம கவனிக்காம இருக்கும்போது தான் சாத்தான் உள்ள வர்றான். நாம சிந்திச்சு தியானிச்சோம்னா அதை எப்படி சாத்தா வந்து எடுத்துகிட்டு போவான்? அப்போ தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, நாம் சிந்திக்காமல் தியானிக்காமல் இருக்கும் பொழுது அவைகளை சாத்தான் எடுத்துக்கொண்டு போகிறான். சாத்தான்னா யாருன்னா, நம்ம தான் சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். நம்ம சிந்திச்சு தியானிச்சோம்னா அதை எப்படி சாத்தான் எடுப்பான்? எடுக்க மாட்டோம். அப்போ நாமளே என்ன பண்ணுறான், இந்த வசனத்தை, அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தில் வந்த உடனே நம்ம சிந்திச்சு தியானிச்சு அதனுடைய பொருள் என்னங்கிறத தேடணும். தேடாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பூனையை கொண்டு வந்து மடியில் கட்டிட்டு போன மாதிரி கதை இருக்கும். ஒன்றா அதை சிந்திச்சு தியானிக்கணும், சும்மா அது கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அது எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு எவ்வளோ நாள் கேட்டாலும் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அது இருதயத்திலேருந்து வெளியில் போயிடுச்சு. வாசிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல. இன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்த மாதிரி எப்படி வினோதமாக ஊதினாலும் தங்களுடைய செவியை அடைத்து கொண்டு இருக்கிற செவிட்டு வரியனை போல இருக்கிறது. ஆமாம், எவ்வளவு நாள் விதைச்சாலும் சரி, அந்த விதைங்கிறது அந்த நிலத்தில் உழுகுது, உடனே காணாமல் போயிடுது, உழுகுது காணாமல் போயிடுது. நம்மளுக்கு தெரியுது, உணர்றதில்ல, வாசிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல, உடனே காணாமல் போகுது. அந்த விதை வந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு, அந்த நிலத்தில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, அநேகருடைய இருதயத்தில் எத்தனை வருஷமாக நாம் பிரசங்கம் கேட்டிருந்தாலும் ஏதாவது ஒரு விதையாவது முளைச்சிருக்குதா? விதையே காணும், விதையே இல்லை இன்னைக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் விதை இல்லாதனால ஆசீர்வாதம் நம்மளுக்கு விதை விதைச்சா தானே அது 30, 60, 100 பலன் கொடுத்து நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரோம். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி தேடி போய் இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனத்தை அல்லது விதையை விதைக்காம தூய் வெளியே போட்டுறாங்க. அப்புறம் எப்படி பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரும்? விதையவே தூக்கி நாமளே வெளியே போட்டுறோம். இது ஒரு வகை. எரேமியா 17:5-10 வரை வாசிப்போம். அதுக்கடுத்தது
எல்லாவற்றை பார்க்கிற இசைவே திருக்குள்ளதும் மகா கேட்டுள்ளதுமா இருந்தது. அதை அறிந்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் மலைகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் விழித்திரிகளை சோதிக்கிறவருமா இருக்கிறேன்.
ஆ, போதும். இந்த விதை ஏன் காணாமல் போச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. வசனம் சொல்லுது, தேவனுடைய விதை இருதயத்தில் இருந்தால் அது வறட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கும். அந்த விதைக்கு தண்ணி வந்து வாய்க்கால் ஓரமாக தண்ணி எப்பவுமே வந்துட்டுருக்கும். அந்த விதை இருந்தால் தானே அங்கே எதமா நீர் பாய்ச்சறதுக்கு. விதையே இல்லைன்னா எப்படி தண்ணி வரும்? விதை போட்டவருக்கு தெரியும் இந்த நிலத்தில் விதை விழுந்துருக்குதுன்னு. அது முளைக்கணும்னு சொன்னால் அவர் அது தண்ணி கொடுப்பார். ஆனால் இந்த விதை இருதயத்தில் இருக்கும்போது ஏமாந்து ஏதாவது காரணத்தில் தூக்கத்திலேயாவது அது சொப்பனத்திலேயாவது ஏதாவது ஞாபகம் வந்து சிந்திச்சு தியானிச்சிட்டோம்னா இது முளைச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை திண்டாட்டம். அதனால் இந்த வார்த்தையை என்ன பண்ணணும்? முதல்ல தூக்கி வெளியே போட்டுடணும். அப்போ வெளியே போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஆதாயம் நம்மளுக்கு இருதயத்தில் இருந்தால் தான், நம்பிக்கை இருந்தால் தான் இதை பைபிள் வசனத்தை தூக்கி வெளியே போட முடியும். அல்லது யாராவது எடுத்துகிட்டு போனால் சரி போனால் போட்டோம், நம்மளுக்கு இது விட்டால் வேறு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு உறுதி வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் அந்த பைபிள் வசனத்தை நாம் அலட்சியப்படுத்தி தூக்கி எறிய முடியும். அப்போது பைபிள் வசனத்தை கவனிக்காமல் சிந்திக்காமல் தியானிக்காமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வாசித்தமே நம்பிக்கையை வச்சு எனக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் யாரை நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்தை தன் புயபலமாக கொண்டு. அப்படின்னா எனக்கு தைரியம் இருக்குது, ஆமாம் எனக்கு 10 பேர்த்தை சமாளிப்பு நான். அப்போ நம்ம மனிதனுடைய சுய பலத்தை மனுஷன் நம்புகிறான். அதனால தேவனுடைய வார்த்தை இப்போ அவசியம் இல்லை. எனக்கு அவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இந்த மாதிரி பணம் வர்றது வழிகள் எனக்கு இருக்குது அதனால எனக்கு வேண்டாம். இப்படி இருக்கிறவன் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு தான் விதையை போட்டிருக்காரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் தன்னுடைய பலத்தையும் மனுஷனுடைய பலத்தையும் நம்பி வறண்ட நிலத்தில் கரளையாய் போன என்ன கல்லும் மண்ணும் இருக்கிற நிலத்தில் இருக்கிற மாதிரி அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான். ஆனால் ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பக்கத்துலேயே போயிட்டே இருக்குது. ஏன்னா மனுஷனுடைய சிந்தை அவனுடைய நண்பர்கள் அவனுடைய தொழில் திறமை அவனுடைய பலம் அதைத்தான் நம்பிட்டு இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் ஆண்டவரை மேலே வானத்தை நோக்கி பார்க்கும்போது பக்கத்திலே வந்து என்ன போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நீரோட போயிட்டுருக்குது, ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை பார்க்காம நம்ம பூமிக்குரிய காரியங்களை சிந்திச்சு நம்ம பூமிக்குரிய காரியங்களையே போயிட்டுருக்கும்போது நம்ம வாழ்க்கை பலம் இருக்குதா நீ சம்பாதின்னு விட்டுருவார். உனக்கு மாம்சத்தில் அது பலம் இருக்குதா அப்படின்னு சொல்லி விட்டுருவார். கடைசியில் கொஞ்ச நாள் கழித்து அந்த மாம்சத்தில் வியாதியும் விட்டுருவார். இப்படியாக மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தேவன் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆனால் அதை விட்டு போட்டு தேவனை நோக்கி பார்க்காம பூமிக்குரிய காரியங்களை நோக்கி பார்த்துட்டு போனால் அவன் வாழ்க்கை வறண்ட நிலமாக தான் இருக்கும். வறட்சி தான், என்றைக்கும் வறட்சி தான். எவ்வளோ மாம்சத்தினுடைய பலத்தை கொண்டும் மனுஷனுடைய நம்பிக்கையும் கொண்டு பாடுபட்டு வேலை செஞ்சாலும் அங்கே வறட்சி தான், அங்கே ஆசீர்வாதம் இருக்காது. அப்படியாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரும். அப்போ நம்மளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும். ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எளிமையான வழிகள் நிறைய இருக்குது. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும், அந்த வார்த்தை என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்துடும். அதை விட்டு போட்டு ஆசீர்வாதம் கொண்டு வர்றதுக்கு உண்டான முக்கியமான பொருளத்துக்கு வெளியில் போட்டால் எப்படி ஆசீர்வாதம் வரும்? அப்போ நம்மளே ஆசீர்வாதத்தை தேடி தேடி சம்பாதிச்சிக்க வேண்டியதுதான். அப்படியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேங்குது. அப்போ எல்லாவற்றை பார்க்கலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய இருதயம் என்னென்ன நிலைமையில் இருக்குதோ அந்த மாதிரி தான் நேற்று ஆசீர்வாதம் வந்தது, இன்றைக்கும் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டு இருக்குது, நாளைக்கும் அதுதான் வரும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இன்றைக்கு மனம் திரும்பினா உடனே அடுத்த நிமிஷம் ஆசீர்வாதம் வரும். அந்த தண்ணி ஓடுற வாய்க்கால் பார்க்கணும்னு சொன்னால் கொஞ்சம் மேலே வானத்தை நோக்கி பார்க்கணும், பூமியவே நோக்கி பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஆசீர்வாதம் நம்ம பக்கத்திலே இருக்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இப்படியாக நம்மளுக்கு கிடைக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டு இருக்கிறோம். ஏசாயா 53:1-3 வாசிப்போம். ஏசாயா 53,
எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நிலங்களையே போலவும் வறண்டே தடத்திலிருந்து சுழற்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சந்திரமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம்.
போதும், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தவன் யார்? யார் விசுவாசிச்சிருக்கிறா? இங்கே கீழே வருது, யார் யார் விசுவாசிச்சிருக்காங்கன்னா அங்கே கீழே வருது, யார் யார் விசுவாசிக்காம இருந்தாங்கிறது அதுவும் இந்த பட்டியலில் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, யார் விசுவாசிக்காமல் இருந்தாங்கன்னு முதல்ல பார்ப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் இளங்கிளையை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையானது இன்னைக்கு தான் புதுசாக வந்த இளைய மாதிரி புதுசாக கிடைக்கிற வார்த்தைகள், இன்றென்றைக்கு இருக்கிற புதிய புதிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும், வறண்ட நிலம்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை வறண்டிருக்குது, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் வியாகுலப்பட்டிருக்கிறேன், துக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் யார் நினைக்கிறாங்களோ, எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வறட்சி மாறணும், என்னுடைய வறுமை மாறணும், என்னுடைய துக்கம் மாறணும் அப்படின்னு யார் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார்ன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அளவும் இல்லை அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்காது. வறுமையில் கஷ்டத்தில் வந்து ஒரு காரியம் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா? எது கிடைச்சாலும் பரவாயில்ல, எது கிடைச்சாலும் பரவாயில்ல. நம்ம வறுமையாக இருக்கும்போது நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கணும்னு நினைப்போமா, அல்லது ஏதாவது சாப்பிட்றது கிடைக்கணும்னு நினைப்போமா? ஆமாம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு வறுமையாக இருக்கும்போது பிரியாணி தான் வேணும். அப்போ அந்த மாதிரி அழகில்லாமல், ஒரு ஒழுங்கில்லாமல், ஒரு ரூபம் இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு ஆபத்து நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு உதவி செய்கிறது. சௌந்தரியம் இல்லை அப்படின்னா, மனுஷன் வந்து பார்க்குற மாதிரி அழகும் சௌந்தரியம் தேவனுடைய வார்த்தைக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது அப்படின்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரணும்னா அது இப்படி இப்படி தான் வரணும்னு நாம் ஒரு கோணத்தில் சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் வேறொரு மாதிரி தான் வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, நீ நினைக்கிற மாதிரி தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னால் அது ஒரு காலம் வராது. ஆனால் தேவன் வேறொரு வகையில் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க திட்டம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் நாம் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இப்படி வந்தால் தான் ஆசீர்வாதம், இல்லாட்டினா இல்லை அப்படி நாமளே ஒரு முடிவு பண்ணி இன்றைக்கி நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் இழந்து நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அசட்டை பண்ணப்பட்டிருக்குது. இது நம்மளுக்கு ஏதாவது நன்மை செய்யுமா? இதில் நம்மளுக்கு பணக்காரன் ஆக முடியுமா? இது நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்குமா? இது நம்மளை வியாதியிலேருந்து விடுதலை ஆக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நாம் வந்து அதை அசட்டை பண்ணப்பட்ட ஒரு பொருளாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் அப்படின்னா யார் இன்னைக்கு இதெல்லாம் நம்புகிறான்? இதை யார், எந்த மனுஷர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா யார் இதை பின்பற்றுறாங்க? அவங்க இப்படி இவங்க இப்படி, அதனால் நான் எல்லோரும் மாதிரி தான் நானும் இருப்பேன், எந்த மனுஷனும் இதை வந்து கை கொள்ளலை, அதனால் நானும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எண்ணத்தில் தான் மனுஷனில் இருந்துகிட்ருக்காங்க. புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாச்சுன்னா என்ன வரும்? முதல்ல துக்கம்தான் வரும். இதெல்லாம் நினைப்பாங்க, ஆண்டவரை பின்பற்றினா சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். ஆனால் எல்லாம் கொடுப்பார், ஆனால் நித்திய ஆசீர்வாதம், நித்திய சமாதானம் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையிலேருந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு நம்ம நிறையா காரியத்தில் மாற வேண்டியதாக இருக்கிறது. அப்போ மாறும்போது என்னாகும்? நம்மளுக்கு கொஞ்சம் பழைய காரியத்தில் விடும்போது துக்கம் வரும், பூமிக்குரிய காரியத்திலேருந்து விலகி வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சோர்வு வரும், கொஞ்சம் கலக்கம் வரும். ஐயோ இவ்வளோ விட்டுட்டு வர்றதா, இவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் திருடிட்டு இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பிடிச்சினுன்னு சொன்னால் கொஞ்சம் துக்கம் இருக்கும், கொஞ்சம் கவலை இருக்கும். அதனால் இந்த கவலையெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு வந்தாச்சுன்னா நித்திய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். பாடு அனுபவிக்கிறவருமாக இருந்தார் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது துக்கம் வரும், பாடு வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய முகங்களை, ஆமாம், அது அப்புறம் பார்க்கலாம். சிந்திக்கிறதும் சரி, தியானிக்கிறதும் சரி, அப்புறம் பார்க்கலாம். இது இப்போ முக்கியம் இல்லை. எப்போ முக்கியம்னா எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் தான் கடைசியாக பார்த்துக்கலாம், கடைசியாக ஒரு வழி இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா பூமி நல்லா ஆழமாக குழி நோண்டி புதைச்சி வச்சிட்றாங்க. இல்லாட்டி நான் தேவனுடைய வார்த்தையை சாத்தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு விட்டுடுறாங்க. அப்படின்னா சிந்திச்சு தியானிக்காமல் இருக்கும்போது அதை அன்னைக்கு கேட்டது மறந்து போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு மனசை தள்ளப்பட்டுட்டான். ஏசாயா 40:6-7 மாம்சத்தை புயபலமாக்கி கொள்ளுகிறவர்களுக்கு இங்க மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்காதேங்கிற ஆண்டவர் சொல்றார். அப்போ மனுஷன் வந்து புல்லை போல பூக்கிறான், பூத்து நல்ல பூ வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும்? புல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருக்குன்னு வைக்கலாமே, ஒரு புல், ஒரு செடி. ஆனால் பூ எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரே நாள், சில சமயத்தில் 2 நாள், சில சமயத்தில் 3 நாள், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்போ நம்முடைய வாழ்க்கை குறைஞ்சது ஒரு 60 வருஷம் அல்லது 70 வருஷம் அல்லது 70 அல்லது 80 அப்படி இன்றைக்கி சராசரியாக வந்திருக்குது. இதில் அவனுடைய பூவாக இருக்கிற அப்படின்னா ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் நன்மை செய்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி இருக்கிற காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் தான். ஆனால் அந்த கொஞ்ச நாள் முடியும் போது தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் ஊதப்படுகிறது. அப்போ பூவும் போகும், புல்லும் போயிடும், தேவனுடைய வார்த்தை தான் என்னென்றைக்கும் நிற்கும். அப்போ நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆசீர்வாதம் நித்தியமாக இருக்கும். நாமளும் மரித்தாலும் பிழைத்து தேவனுடைய சமூகத்தில் நித்தியமாக இருப்போம். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் இந்த ஆடு மாடு சாகிற மாதிரி மனுஷன் செத்து அப்படியே அடக்கம் பண்ணப்படும். ஏன்னா அதுகளுக்குள்ள, ஆடு மாடுகளுக்கு, மிருகங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இல்லை. அப்போ ஒரு மனுஷன் நித்தியமாக வாழ்வதற்கும் நித்தியமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அவன் தேவனுடைய நித்தியமான வசனங்களை எடுத்து அது உள்ள விதை போட்டு தினந்தோறும் தண்ணி ஊற்றி வளர்த்து அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா அது நித்தியமாக என்னென்னக்கு இருக்கும் அந்த செடி. ஆனால் இருதயத்தில் விதையை போடணும், வேற எங்கேயாவது விதையை போட்டு வந்து தேடி பார்த்தா கிடைக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நித்தியமான ஆசீர்வாதங்களை வருவதற்கு தேவனுடைய வார்த்தையாக்கிய விதை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். அது வளரணும், அது கனி கொடுக்கணும். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அதை சிந்திச்சு தியானிச்சா நம்மளுக்கு பிரச்சனையாயிரும், அதை தூக்கி முதல்ல வெளியே போட்டால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குன்ட்டு நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலேருந்து வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. யோவான் 12:38-40 மனுஷனுடைய இருதயத்தில் விழுந்த உடனே ஏன் வெளியே தள்ளுறான் அல்லது ஏன் வந்து சாத்தான் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால், முதலாவது அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே சிந்திச்சு விளங்க போகுது. நமக்கு தரிசனமே வந்து வேற எங்கேயே இருக்குது, வேற ஒரு காரியத்தில் நம்ம தரிசனத்தை வச்சுருக்குறோம். அப்போ தேவனுடைய காரியத்தில் தரிசனம் நம்மளுக்கு குருடாக போச்சு. குருடானது மட்டும் இல்லை, இருதயம் கொளுத்திருக்கிறது. அப்படின்னா இருதயம் வேற ஏதோ ஒரு காரியத்திலிருந்து ரொம்ப சந்தோஷமாக மதிமயங்கி அப்படியே உல்லாசமாக சுற்றிட்டு இருக்குது. அதனால் அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டவங்களுக்கு, துக்கப்பட்டவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் ஏதாவது உதவியே தேவைப்படும். நம்ம சாதாரணமாக ஏதாவது யாருக்காவது உதவி செய்ய போனால் இது கொண்டு ஏழைகளுக்கு யாருக்காவது கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ இங்கே வந்து இருதயம் கொளுத்திருக்கிறவனுக்கு, நல்ல சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு நல்ல தித்திப்பான பொருளை கொண்டு போய் கொடுத்தேன்னு வைங்களேன், வசனம் சொல்லுது அவன் வந்து அதை காலில் போட்டு மிதிப்பான். ஆனால் பசியாக இருக்கிறவனுக்கு எதை கொடுத்தாலும் நல்லா இருக்குதுன்னு சாப்பிடுவான். அப்படின்னா புளியாப்பக்காரனுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி புளியாப்பம் தான் வருது, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய சாப்பிட்டாச்சு, ஜீரணம் பண்ண முடியல, அதனால் வாஞ்சி தான் எடுக்கணும், வேறு வழியே இல்லை. நிறைய பேர்த்துக்கு பசியாப்போம், இன்றைக்கி போனால் நம்மளுக்கு என்ன ஆவிக்குரிய சாப்பாடு கிடைக்கும், எப்படி நம்முடைய இருதயத்துக்கு தேவனுடைய ஏற்ற வசனங்களை கொடுப்பார், நம்முடைய ஆத்ம சந்தோஷத்துக்கு இன்றைக்கி என்ன ஆசீர்வாதத்தை தேவன் இந்த பகுதியில் தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். நாளைக்கு நம்ம வேறு ஒரு ஊருக்கு போவோம், அங்கே போகும்போது என்ன நினைக்கும், இங்கே என்ன ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார். இப்போ ஆடு மாடுகளை பார்த்தீங்கன்னா வளர்த்துறவங்க இந்த ஊரில் கொஞ்சம் நாள் இருப்பாங்க, அந்த ஊரில் கொஞ்சம் நாள் இருப்பாங்க, அதெல்லாம் என்ன நினைக்கும், எங்கே போனாலும் சரி பச்சையாக நம்மளுக்கு எங்கே புல் கிடைக்கும். அப்படியாக இருதயம் கொளுத்திருக்கிறவங்களுக்கு என்ன தித்திப்பான பதார்த்தம், எப்படி பாம்பாட்டி வினோதமாக ஊதுனாலும் காதும் செவிடாக கிடக்குது, கண்ணும் குருடாக இருக்குது, காரணம் என்னன்னா இருதயம் கொளுத்து இருக்குது. எனக்கெல்லாம் தெரியும், இதை விட்டால் அது, அதை விட்டால் இது, நம்ம எப்படியும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் யார். மத்தேய 13:14-17 மத்தேய 13:14-17
உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் கார்கள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காண்போம், நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கும், விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அப்போ இன்னைக்கு ஏசையா தீர்க்கு தரிசனுடைய தீர்க்கு தரிசனம் இன்னைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் பழச்சிக்கிட்டே இருக்குது. இருதயம் கொளுத்திருக்குதா அப்படின்னா தேவனுடைய அன்னைக்கு சொன்ன தீர்க்கு தரிசனம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டுருக்கு. அப்போ ஆண்டவர் எப்படி கண்ணை குருடாக்குனார்னா, ஆண்டவர் குருடாக்கலை. இங்கே நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்கிறப்பட்டிருக்குதுன்னா, அவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். அப்படின்னா இதுக்கு இப்போ நேரம் இல்லை, கண்ணு பார்வையெல்லாம் நல்லா தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடிக்கிட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு காரியத்தை பேசும்போது அவர் என்ன, அவர் கண்ணை மூடிட்டு பேசாமல் போயிட்டார் அப்படின்னு. அப்போ பார்த்தும் பார்க்காம போகிறது தான் கண்ணை மூடிட்டுருக்கிறது. அப்போ தேவனுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கண்ணார கண்டும் காணாமல் எவ்வளோனா நாள் நம்ம பிரசங்கம் பண்ணி சொன்னாலும் அது பார்க்கறதில்ல, எவ்வளோ நாள் வாசித்தாலும் அந்த வார்த்தை வந்து கிரியை செய்கிறதில்ல, காதார கேட்டு உணராமலும் எவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணாலும் சரி, எத்தனை சபையில் போய் பிரசங்கம் கேட்டாலும் சரி, எப்பேற்பட்ட விசேஷ வரம் பெற்ற ஊழியக்காரங்க வந்து பிரசங்கம் பண்ணாலும் சரி, அங்கே காது அடைச்சாச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. இப்படியாக இருந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தை வெளியே தள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த இது பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் மத்தேயு 13:20-21 வாசிப்போம்.
கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான், ஆகிலும் தனக்குள் வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாற்றம் நிலைத்திருப்பான், வசனத்தை நிமித்த உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இருக்கடைவான்.
ஆ போதும், இங்கே கற்பாறையாக இருக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான மனசு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான். அதனால் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கர்களுக்கு அல்லது பாவிகளுக்கு ரொம்ப முரடாக இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணீங்களே ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. முதல் டைப்பான ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து ரொம்ப சூதும் வஞ்சனை நிறைஞ்சாலே கேட்குற மாதிரி கேட்டு அப்புறம் தூக்கி வெளியே போட்டு ஓடிடுவான். ஆனால் இந்த கடின மனசு இருக்கிறவன் தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சோதனையும் கஷ்டம் வரும் பொழுது தனக்குள்ளே அதிக வேறு விட முடியாதனால அவன் வந்து அந்த விதை வந்து சரியான பலனை கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த மனுஷன் வந்து கொஞ்சம் சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கி வந்தானா அவனுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் வரும். அப்போ இந்த நிலத்தில் வந்து பாறை வந்து இருக்குது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவன். அப்போ இந்த பாறை எங்கே இருக்குதுன்னா, இந்த பாறை வந்து இருதயத்தில் இருக்குது. அப்போ இந்த பாறையை வெளியே எடுத்தாச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அப்போ சோதனை கஷ்டம் வந்தால் தாண்டி போயிடலாம். அப்போ அந்த பாறையை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. எரேமியா 23:28-30 வாசிப்போம். எரேமியா 23:28-30.
சொப்பனம் என்ற தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. 23
ஆ அதே தான்,
என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தை உண்மையாய் சொல்வானாக.
வார்த்தை உள்ளவன் எவனோ
என் வார்த்தை உண்மையாய் சொல்வானாக. போர்மைக்கு முன் பலர் ஏமாற்றம் என்று கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மையிலும் சமட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலாளரும் என் வார்த்தையை
தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷனுக்குள்ள அனுப்புனா அது கண்மலையை வந்து உடைக்கிற சமட்டி போல வேலை செய்யணும். அப்படி சமட்டி போல வேலை செய்யலைன்னா அந்த வார்த்தை கள்ள தீர்க்க தரிசியினுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை தேவன் என்ன நினைக்கிறாரோ தேவனுடைய சித்தத்தின்படி அனுப்புனால் அது வந்து கண்மலையை உடைக்கும் சமட்டி. அப்படி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அனுப்பாம தனக்கு ஏதாவது ஆதாயத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை அனுப்புனானா அதை அங்கே எந்த கிரியையும் செய்யாது. அப்போ தேவனுடைய வார்த்தை அனுப்பப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்மலையை உடைக்கும் சமட்டியை போல நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்தில் கடினமான காரியங்கள் ஏதாவது இருந்தால் நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கடினமான பாறையை இந்த சம்பட்டி உடைக்குது. அப்போ நம்முடைய இருதயம் கடினமாக இன்னும் இருக்குதுன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் இன்னும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளலை. நம்மளுக்கு புரியறதை மட்டும் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்மளுக்கு புரியாமல் இருக்கிற காரியங்களை இன்னும் படித்து சிந்தித்து தியானிக்காமல் இருக்கிறதுனால நம்மளுடைய மனசு இன்னும் கடினமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து சிந்தித்து தியானிக்கிற சமயத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கற்பாறை, அதாவது கடினமான மனசு, கண்மலையை உடைக்கும் சமட்டியாக இருந்து உடைச்சி தூள் தூளாக மாறிடும். அப்போ நம்மளுக்குள்ள கடினமான மனசு இருந்து நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாம் காண முடியாது. எசேக்கியேல் 11:19-21 வாசிப்போம். எசேக்கியேல் 11. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய இருதயம், கல்லாக இருக்கிற இருதயம் மாறி நல்ல சதையான இருதயமாக தானாக மாறிடும். அப்படி நம்முடைய இருதயம் கல்லாக இருக்குதா, அதை வந்து முதல்ல என்ன பண்ணணும், நம்ம அதை சதையான இருதயமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும் அந்த கல்லான இருதயம் மாறி ரொம்ப எளிமையான சதையான இருதயமாக மாறும். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி மாறியிருந்தும் திருப்பி என்ன பண்ணுவான்னா, தங்களுடைய இருதயத்தினுடைய இச்சையின்படி ஆனாலும் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லி யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய இருதயத்தினுடைய யோசனையின்படி போகிறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய சாபம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆசீர்வாதம் இருக்குதா சாபம் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும், நாம் கண்டுபிடிச்சிக்கலாம் இது கல்லான இருதயமா அல்லது சதையான இருதயமா. அப்படி சதையான இருதயம் இருந்தும் கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு சாபம் இருக்குதுன்னா அது நம்முடைய மன இச்சையின்படி, அவரவருடைய இருதய இச்சையின்படி போகிறதுனால அதற்கேற்றபடி உண்டான சாபங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு இருக்குது. எசேக்கியேல் 14:6-7
நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகதான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் நரகதான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடர்களை தன் முகத்துக்கு பதிலாக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்க தரிசியின் மூலமாக என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு கர்த்தராகி நானே உத்தரவு கொடுத்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
போதும். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்கு எப்படி வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தின் மேல ஒரு பெரிய விக்கிரகத்தை வச்சுக்கிறது. அப்போ இருதயத்தில் விக்கிரகம் வச்சாச்சுன்னா என்னன்னா, அது வந்து கல். அப்போ மனுஷனுடைய இருதயத்தில் கற்பாறையாக மாற்றுறது அல்ல கல்லை கொண்டு போய் வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இவனே தான். கல்லை கொண்டு போய் வச்சு அவன் அங்கேருந்து தானே அவன் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறானே இந்த மனுஷன், இருதயத்தில் விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு திருட்டுத்தனமாக வர்றது. நாங்கள் எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை, இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு ஜெபம் பண்ணலாமா அதுக்கு ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு திருட்டுத்தனமாக வரும்பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை வந்து தீர்க்கதரிசியின் மூலம் வெளிப்படும் பொழுது அவனுக்கு அந்த எப்படி அவன் என் மனசில் நினைக்கிறானோ அதுக்கு மாறாக தேவனுடைய சாபமாக தான் வருது. அப்போ சாமுவா வந்து தேவனுடைய ஆசீர்வாதமும் வேணும், ஆனால் இருதயத்தில் விக்கிரகமும் இருக்கணும், இருதயத்தில் விக்கிரகமும் இருக்கணும், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தையும் கேட்கணும். இப்படி ரெண்டும் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அவனை அந்த ஜனங்களுக்கு முன்பாக பழமொழி ஆக்கிடுறாரு. அப்படின்னா எல்லாரும் தூசிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு கருவியாக அந்த ஆள் மாறுறார். அப்போ ஒன்றா தேவனுடைய வார்த்தை இருக்கணும், ஒன்றா விக்கிரகம் இருக்கணும். விக்கிரகம் வச்சுக்கிட்டு இருதயத்தில் விக்கிரகத்தை நாட்டி இருக்கிறவங்க தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் அந்த இருதயத்தில் நாட்டி இருக்கிற விக்கிரகம், விக்கிரகம்னு சொன்னால் நேரடியாக விக்கிரகங்க கும்பிட்றவங்களும் சரி, பொருளாசை ஆகிய விக்கிரகங்களை வச்சுருக்கிறவங்களும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்தை இருதயத்தில் வச்சுருக்கிறவங்களானாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை தான் இருதயத்தில் வச்சுருக்கணும். அதை விட்டு போட்டு வேறு உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை கொண்டு வந்து வச்சாலும் சரி, அது தேவனுக்கு முன்பாக விக்கிரகம் தான். அது என்னவாக இருக்கட்டும், நான் பாடுறவன், நான் நல்லா ஓடுறவன், நான் கிரிக்கெட்டில் நல்லா விளையாடுறவன், நான் நல்லா பணம் சம்பாதிக்கிறவன், எனக்கு இந்த திறமை இருக்குது, எதுவானாலும் சரி, அவன் இருதயத்தில் வச்சுக்கிட்டு அவனுடைய திறமையோடு வந்தான்னு சொன்னால் அது விக்கிரகம். அந்த மனுஷனை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வரக்கூடாது. அப்படி மீறி வந்தானா அவன் எல்லாருக்கு முன்பாக பழமொழியாகவும் அவனை எல்லாரும் தூசிக்கிறதுக்கு ஏதுவாக தேவன் மாற்றி தீர்க்கதரிசியின் மூலம் அவனுக்கு வந்து சாப வார்த்தைகளை தான் தேவன் கொடுக்குறார். அப்போ இருதயத்தில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற பாறையை உடைக்கணும்னு சொன்னால் பல வழி இருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சோம்னா அது உடஞ்சி போயிடும். தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்தா போதும், எப்பேற்பட்ட கல்லான இருதயமும் நல்ல சதையான இருதயமாக மாறிடும். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்க பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் பார்க்கும்போது மிகவும் கொடூரமான ஜனங்கள், மிகவும் சமுதாயத்தில் வேண்டாதப்பட்ட ஜனங்கள், இந்த மலையிலிருந்து கொள்ளையடிக்கிறவனும் கொள்ளக்கூட்டத்து தலைவனும் இப்படி வந்து எத்தனையோ மோசமான காரியங்களை செஞ்சவங்க தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயமாக இருந்து வாழ்ந்து ஜனங்களுக்கு நன்மை செய்து மறித்திருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு உண்மையான நம்ம கல்லான இருதயம் இருக்குங்கிறத ஒத்துக்கணும். முதலாவது அதை ஒத்துக்காமல் யாருக்கும் தெரியாமல் இருதயத்தில் வந்து ஏதாவது ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கிறேன், நானும் தேவனுடைய வார்த்தைகளை கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லி வரும்போது அந்த ஜனங்களை தேவன் பழமொழியாக வைக்கிறார். அடுத்தது முள்ளுகளில் விதைக்கப்பட்டவர்கள், மத்தேயு 13:22. போ தேவனுடைய வார்த்தை வளர்ந்துருச்சு, நல்லா கீழே நல்லா வேறு ஆழமாக போகுது. கற்பாறையில் இருக்கிற விதைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே தான் பிரச்சனை. வேறு கீழமாக போக 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 நீ கீழே போகாத, நீ வேறு அதிகமாக விட்டீங்கன்னா நீ பெரிய ஆள் ஆயிடுவே அப்படின்னு அது தடை பண்ணுது. முள்ளுள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு வந்து நல்லா கீழமாக ஆழமாக போகுது. ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனைன்னா மேலே தான் கனி கொடுக்குற சமயத்தில் மேலேருந்து முள் அப்படியே நெருக்குது. ஐஸ்வர்யத்தின் கவலை அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே குத்துது. இப்படியாக உலக கவலையும் ஐஸ்வர்யமும் இருந்தால் தேவனுடைய வார்த்தையும் வளரும், முள்ளும் வளரும். வளர்ந்து 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 தேவனுடைய வார்த்தையினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை இந்த முள் வந்து குத்தி 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 காயப்படுத்தும். இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா முச்செடிகளுக்குள்ளே வளர்ந்துருக்கும், ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பழம் வந்து இப்போ ஆப்பிள் வளருதுன்னீங்களே, அது அங்கே அங்கே ஓட்டை போட்டு போட்டு அந்த முள் குத்தி குத்தி அது ஒரு ஒழுங்கு இல்லாமல் என்னமோ ஏதோன்னு கடைசியாக வளர்ந்துருக்கும். அப்படி நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்குள்ள நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாமளே வந்து முள்ளை போட்டு குத்துற மாதிரி நிறைய காயங்களை நாமளே பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாமல் முதலாவது நாம் முள்ளை நோண்டி எடுத்துடணும். முள்ளை வந்து வேரோடு நோண்டி எடுத்துட்டாதான் இந்த தேவனுடைய விதை வந்து நல்லா ஆழமாக போகும். கனி கொடுத்தாலும் அந்த கனியை வந்து யார் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து சேதப்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற விரோதியை வந்து அந்த கனியை வந்து மேலே இருந்து குத்தி காயப்படுத்துனானா, நல்லா கனி கொடுக்காமல் பண்ணானா, அதை நம்ம எப்படி இது பண்ண முடியும்? அப்போ வந்து வெளியிலேருந்து யாரும் வர்றதில்லை, நம்முடைய ஆசீர்வாதத்தை வந்து கெடுக்கிறதுக்கு நாமளே ஏற்பாடு பண்ணுறோம். அப்படின்னா மேல் மரத்தில் இருந்துக்கிட்டு அடி மரத்தை வெட்டுற மாதிரி நல்லா மரம் வளர்ந்துருக்குது, ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், மேலே இருந்துக்கிட்டு எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டான்னு நாமளே வெட்டுற மாதிரி. அப்போ ரெண்டு பேரும் நம்மளுக்குள்ளே தான் இருக்காங்க, தேவனுடைய வார்த்தையும் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது, இந்த உலக கவலையும் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் ரெண்டு வந்து ஒன்று ஒன்றா சண்டை போட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. எரேமியா 4:3-4 இல்லை, நீதிமொழிகள் 24:30-34 நீதிமொழிகள் 24:30-34 வரை. போதும், சோம்பேறின் வயல் அப்படின்னா சோம்பேறினுடைய வயல்னா என்னன்னா அவனுடைய நிலம் பொலம், அவனுடைய சுற்றம் சூழம் அப்படின்னா அவனுடைய வயல்னா அவனுடைய எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது. ஆமாம், எல்லாமே சோம்பேறுடைய வயலையும் திராட்சை தோட்டத்தையும், வயல்னா அவனுடைய சொத்து, திராட்சை தோட்டம்னா அவனுக்கு இருக்கிற ஊழியம் அல்லது அவனுக்கு இருக்கிற நன்மையான காரியங்கள், என்னென்ன சொத்து இருக்குதோ அந்த சொத்துலேயும் அவன் என்ன படிச்சிருக்கிறான், என்ன வேலை செய்கிறான், அல்லது அவனுடைய திறமை என்ன அப்படிங்கிறது திராட்சை தோட்டம். அப்போ இதையும் ரெண்டையும் கடந்து போகும்போது இதோ அதெல்லாம் முக்காடாக இருக்கிறது, எல்லாத்துலேயும் முள், எல்லாத்துலேயும் பாவம் நிறைஞ்சிருக்கு, எல்லாத்துலேயும் உலக கவலை, நிறைய சொத்து இருக்குது, ஆனால் இன்னும் வந்து இந்த விசேத்தணும், இன்னும் அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நிறைய படிச்சிருக்கிறான், ஆனாலும் இன்னும் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு மனுஷர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத நிலைமையில் முள்ளாக கிடக்குது. அதன் முகத்தை காஞ்சோரி மூடியிருந்தது, முகம்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தின் மேலே பார்த்தீங்கன்னா காஞ்சோரின்னு சொன்னால் ரொம்ப சின்ன சின்ன முள், இந்த முள் நெரிஞ்சல்னு சொல்கிற மாதிரி அந்த இடமே தெரிய மாட்டேங்குது, ஆனால் பச்சை பச்சையாக இருக்குது, ஆனால் காலை வச்சாச்சுன்னா எல்லாம் முள் தான், அந்த முள்ளும் பூ விட்டுருக்கு தெரியுங்களா, அந்த நெரிஞ்சல் முள், மழை வந்ததுன்னா அந்த செடி வளர்ந்து அழகான சின்ன 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 பூவாக விடும், ஆனால் புள்ளை பூவை பறிக்கிறதுக்கு போயிட்டான் அவ்வளோதான், காலெல்லாம் பஞ்சர் ஆயிடும். இப்படியாக இன்றைக்கு வந்து வெளியிலேருந்து பார்த்துக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சை பச்சையாக இருக்கும், ஆனால் பக்கத்தில் போயாச்சுன்னா எல்லாம் முள்ளாகத்தான் இருக்கும். அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். அப்போ நம்மளுக்கு புத்தி வேணும்னு சொன்னால் நல்ல பணக்காரனையும் அந்த பணக்காரனுடைய சொத்துக்களையும் அவனுடைய படிப்பையும் நாம் அப்படியே சிந்தித்து தியானிச்சுன்னு வைங்களேன், அது யாருக்கு உபயோகம் இல்லாத ஒரு பொருளாக இருக்கும். அதை பார்த்தாவே போதும், இவ்வளோ படித்து சரியான முறையில் உபயோகம் பண்ண தெரியலையே, இவ்வளோ சொத்து இருந்தும் தன்னுடைய ஆபத்துக்கு அதை எடுத்து பயன்படுத்த தெரியலையே அப்படின்னு நம்ம நினச்சோம்னாவே போதும், நம்மளுக்கு தானாக புத்தி வரும். என்ன பண்ணிகிட்ருக்கானா, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சாச்சு, இன்னும் எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, நான் இப்படியே இருந்து நல்லா நிம்மதியாக எப்படி ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் வந்து 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 என்னாச்சுன்னா எனக்கெல்லாம் நான் 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சாச்சு, இன்னும் ஒன்றும் எனக்கு இப்போ இதை பற்றி கவலை பண்ணுன்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஆத்மா நல்லா தூங்குது, எதையும் கவலைப்படாமல். ஆனால் அவனுடைய தரித்திரம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா வழிபோக்கனே போகலாம், தானாக வரும். எப்படி தரித்திரம் வழிபோக்கனை போல் வருதுன்னா யாரும் கூப்பிடாமல் தானாக வந்துடும், இங்கே வாவான்னு கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை, வறுமைங்கிறது தானாக வந்துடும். அது எப்படி ஆயுதம் அணிந்தவனை போல் இருக்கும் அப்படின்னா அந்த வறுமை வந்ததுக்கப்புறம் எந்த விதத்துலையும் ஆசீர்வாதத்தை உள்ளே விடாமல் அதே பார்த்துக்கும் அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற வறுமை தரித்திரம் அவனுக்குள்ளே தானாக வந்துடும். ஏன்னா பூமிக்குரிய காரியத்தை சேர்த்து வச்சுட்டான், அதனால் தேவனுடைய காரியம் இல்லை, கொஞ்ச நாள் ஆகும்போது அவனுக்குள்ள ஆவிக்கிரிய நிலைமையில் இருக்கிற வறுமையும் தரித்திரமும் நல்லா கோட்டு சூட்டை மாட்டி வந்து நின்று எந்த விதத்துலையும் யாரையும் உள்ளப்படாமல் பார்த்துக்கும். ரெண்டு கொரிந்தியர் 3:13-18 வரை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:13-18 வரை.
மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போ. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அந்த விடுதலையும் உண்டே. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையிலே மகிமையிலே மறுபடுகிறோம்.
அப்போ நிறைய பேருடைய இருதயத்தின் மேலே இன்றைக்கி முக்காடு இருக்குது. இப்போ நாம் கொஞ்ச நேரத்துக்கு நான் பாசித்தோம், சோம்பேறினுடைய வயல் வந்து முக்காடாக இருக்குதுன்னு. நிறைய சோம்பேறினுடைய வயல் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முக்காடு போட்டிருக்குது. முக்காடுன்னு சொன்னால் எந்த காரியமும் நம்மளுக்கு கண் பார்வை எல்லாமே நல்லா தெரியுது, ஆனால் அடுத்தவங்க யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது, நம்ம பார்க்குறோன்னு அவனுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய முக்காடு போட்டிருக்கு. அந்த முக்காடு எப்போ நீங்குதுன்னு கேட்டிங்கன்னா, முக்காடு வந்து மோசையினுடைய ஆகமங்கள் வாசிக்கப்படுத்தோறும் அந்த முக்காடு எங்கே இருக்குதுன்னு
கேட்டேன்.
தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது புரியாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருதயத்தில் முக்காடு இருக்குது. என்ன முக்காடு? புரியாத முக்காடு. என்ன வாசித்தாலும் புரிய மாட்டேங்குது, வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏதோ ஒரு காரணம் சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, மோசனுடைய காரியம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி மனுஷன் தனக்குத்தான ஒரு முக்காடு போட்டுக்கிறான். அப்போ அந்த முக்காடு எப்போ நீங்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நீங்குது அந்த முக்காடு? 16 வாசிப்போம். அப்போ மனம் திரும்பாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருனா, ஆண்டவரே முக்காடு போட்டார். என்னைக்கு நீ மனம் திரும்புறையோ அன்னைக்கு தான் உன் முக்காடு உன்னை விட்டு நீக்கிறது. முக்காடுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் வாசனை எங்கே வாசித்தாலும் புரியவே புரியாது. ஏசாயா 28 கூட இருக்குது அந்த வசனம். தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் தேவன் முக்காடு போட்டார். அப்போ வந்து அவர்களுடைய வாயினால் என்னிடத்துல சேர்ந்து இருதயத்தில் தூரமாக இருக்கிறார்கள், அதனால் இந்த வார்த்தை வந்து முக்காடு போடப்பட்டிருக்கிறது என்று, இல்லை முத்திரையிடப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஏசையா
29
10
வாசிக்கும் போது ஒரு பெரிய முக்காடு இப்படி எடுத்து போட்டு வாசிச்சோம்னா எப்படி நம்மளுக்கு புரியும்? புரியாது. அதனால ஆண்டவர் முத்திரை போட்டிருக்காரு எனக்கும் தெரியாது, அதனால உலகத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. காரணம் மனம் திரும்பாமல் இருக்கிறான். கீழே அப்படியே நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து இருதயத்தில் தூரமாக இருக்கிறார்கள். 11 வாசிப்போம்.
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே பொறிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது.
போதும். முக்காடுன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இருதயம் தூரமா விலகி இருக்குது. மனம் திரும்பல, மனம் திரும்பாம எவ்வளவு நாள் பைபிளை வாசிச்சாலும் அது முத்திரை போடப்பட்ட புஸ்தகம் தான். மனம் திரும்பினாதான் தேவனுடைய வார்த்தையை வாசிச்சா புரியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைங்கிறது தேவனுடைய சொத்து. அது யாருக்கு பிரியமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் அதை புரிய வைப்பார். சும்மா எல்லாத்துக்கும் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாமே ஏமாற்றி வாங்கிட்டு போகலாங்கிற எண்ணம் வந்து நடக்காத காரியம். தேவன் யாருக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தேவனுடைய வார்த்தை புரியும். அந்த வார்த்தையினால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியும். சும்மா எல்லாரும் வந்து ஜபத்துக்கு வந்தால் போதும், ராத்திரி முழுவதும் ஜபம் பண்ணால் போதும், உபவாசம் எடுத்தால் போதும், நம்மளுக்கு ஆசீர்வாதம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால் நம்ம ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் தான் நிறையா வரும். அப்படியாக முக்காடு இருதயத்தின் மேலே இருக்குது, தேவனுடைய வார்த்தை வாசித்தா புரியாமல் முத்திரை போட்ட நிலைமையிலே இருக்குதுன்னு சொன்னால் மனம் திரும்பலை, அதனால் ஆண்டவரே வந்து முக்காடு போட்டிருக்காரு. அப்போ என்றைக்கு மனம் திரும்புகிறோமோ அன்னைக்கு நம்முடைய கண்கள் நல்லா திறக்கப்படும். 2 கொரிந்தியர் 4:4-7
தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை பொருளாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
அப்போ தேவனுடைய வார்த்தை இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாக நம்மளுக்கு இருந்துட்டு இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறான்னா அந்த இருள் வந்து நம்மளுக்கு பிரகாசமாக இருக்காதபடி நம்ம முக்காடு போட்டு தடுத்துக்கிறோம். முக்காடு போட்டதுக்கப்புறம் இருள் எங்கே பிரகாசித்த நம்மளுக்கு என்ன? அப்போ வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்குது, வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி நம்ம கண்ணும் குருடாக போச்சு. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். உலக கவலையும் ஐஸ்வர்யமும் வரும்போது அந்த மயக்கம் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு தடை பண்ணிடும். 10வதுக்கு முக்காடு வேறு நம்ம போட்டிருக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் இருக்குது, இருதயத்துக்கு தூரமாக இருக்குதுன்னா அங்கே முக்காடு போட்டு நிறுத்தியாச்சு. நீ இந்த வரைக்கும் வா, இதுக்கு மேலே வந்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருதயத்தில் முக்காடு போட்டு நிறுத்தியாச்சு. அப்போ இப்பிரபஞ்சத்து தேவனும் அவங்களுடைய கண்ணை கூடுதலாக்கி வச்சுருக்கிறான். அதனால் இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சம் நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்காமல் இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்தில் இருள் பிரகாசிக்கணும்னா முக்காடு நீங்கணும், அப்புறம் நம்முடைய கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாறணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த இருளில் பிரகாசிக்கிற வெளிச்சம் வந்து நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கும்.
2 Corinthians 4:15
தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் பிரகாசிச்சுன்னு அந்த பழைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருவான், இந்த புதிய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வருவான். அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து அந்த அளவுக்கு வல்லமை உள்ளதாக இருந்து ஒரு பழைய மனுஷனை புது மனுஷனை ஆக்குது. காரணம் அந்த வெளிச்சம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொல்லுவாங்க, பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அதிகமாக வந்ததுன்னா அவனுடைய எல்லா நிலைமையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 முழுவதும் வேற ஒரு மனிதனாக மாறிடுவான். அல்லது ஒரு மனிதன் வந்து படிக்கிற மனிதனாக இருந்தால் அவனுக்குள்ள அறிவு வளர்ந்து 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 அவனை வந்து அந்த ரொம்ப மோசமான மனிதனாக இருந்தவனை அவனை ஒரு நல்ல மனிதனாக மாற்றிடுது. இந்த உலகத்தில் இருக்கிற அறிவை அப்படி மாற்றும்போது ஏன் தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சம் நம்முடைய இதயத்தில் வரும்போது நம்முடைய இந்த பழைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறான், தேவனுடைய வார்த்தை புதிய மனுஷனை உருவாக்குது. அப்போ நம்மளுக்குள்ள பழைய மனுஷன் எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்கிறான், எந்த அளவுக்கு புதிய மனுஷன் வளர்ந்துருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள எவ்வளோ பிரகாசிச்சிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்க செய்ய வேண்டும். அப்படின்னா இருட்டாக இருக்கிற இடத்துல நம்ம ஒரு பொருளை தேடுறதுக்கு என்ன பண்ணுறோம், வெளிச்சத்தை அனுப்பி தான் அந்த இடத்துல இருள் இருக்கிற வெளிச்சம் என்ன பொருள் என்னன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் திசை தெரியாமல் அலைஞ்ச இருட்டில் அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே சுயமான முயற்சிகள் அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு போனோம்னா அப்படி எந்த அளவுக்கு போகிறோமோ அவ்வளோதான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து இந்த இக்கட்டான நேரத்தில், இந்த சோர்ந்து போன நேரத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை நம்ம முதல்ல சுத்தம் பண்ணும் பொழுது அங்கே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சுத்தமாக இருக்கும். இங்கே இருதயத்தில் இருள் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் நிறையா காரியங்கள் மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கே இருள், கஷ்டம், துன்பம், சோதனை இந்த மாதிரி வருதுன்னா, தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு நாள் கேட்டிருந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்குதுன்னா, தேவனுடைய வெளிச்சம் வந்து ஒரு நாளைக்கு பிரகாசிக்குது, அப்புறம் பிரகாசிக்காமல் இருக்குது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையான பிரகாசிக்குது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருதயத்தில் இருந்து தான் கிடக்குது. ஆனால் வெளிச்சம் தினந்தோறும் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிச்சுட்டு இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 புதிய மனுஷனாக நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். ரெண்டு பேதுரு 1:19. ரெண்டு பேதுரு 1:19. இருளிலே பிரகாசிக்கிறது வசனம், வசனத்தை நம்ம சிந்திச்சு தியானிச்சாதான் அங்கே இருதயத்தில் போய் வெளிச்சம் கொடுக்கும். அதை விட்டு போட்டு ஆகாயத்து பறவை எடுத்துட்டு போறதுக்கு விட்டாச்சுன்னா அதுங்க போய் பிரகாசிக்க போகுது. அதுக்கப்புறம் கற்பாறையில் போட்டாச்சுன்னா அது ஒன்று ஒரு வேலையும் செய்யாது. இப்படியாக தேவனுடைய வார்த்தை வந்து ஒவ்வொரு மனுஷன் எப்படி வந்து நினைக்கிறானோ, அவனுக்கு வெளிச்சம் வேணுமா வெளிச்சம் கொடுக்குது, அவனுக்கு வந்து தேவனுடைய ஆசீர்வாதமா தேவனுடைய ஆசீர்வாதம் கொடுக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை விட்டு போட்டு மன திரும்பாமல் நான் போகிறது தான் வழி, நான் வச்சது தான் சட்டம், மனுஷன் பாதி தேவன் பாதின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முழு மனிதனாகவும் வாழ முடியாது, முழு தேவனுடைய காரியங்களையும் பெற்று வாழ முடியாது. எல்லாம் அரைமுறையமாக இருந்து 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 நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ரெண்டு மனசாக இருந்து நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் இருந்து நம்ம வாயளவில் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோம், ஆனால் தேவன் வந்து இருதயத்தை பார்த்து தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அதனால் ரெண்டு நிலைமையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அதுக்கு பதிலாக என்னான்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பரிகாசிக்கிறதுக்கும் பழமொழியாகத்தான் மாறும். எரேமியா 17:16, அதான் அது வேண்டாம். அதுக்கு அடுத்தது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், மத்தேயு 13:23.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்றார்.
ஆ, போதும். அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க ஏதோ பல நிலமில்ல பலன் கொடுக்குறாங்க. எரேமியா 4:3-4.
யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாயிருந்தீர்கள், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்னியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தர்க்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தை நுனித்தோடு நீக்கி போடுங்கள்.
முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து இந்த வசனத்துலேயே வந்திருக்குது. அப்போ என்னென்னா, முதல்ல முள்ளை புடுங்கி எடுக்கணும். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தையும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தையும் போட்டு விதைச்சா உனக்கு பலன் கொடுக்கும்போது ரெண்டும் வந்து கருகி ஒன்று ஒன்றை தாக்கி முள் தான் ஜெயிக்கும். உலக கவலையும் ஐஸ்வர்யம் தான் வந்து முன்னுக்கு நிற்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து வந்து வெளியில் வெளிப்பட்டு அது வந்து சாபமாக மாறும். அப்போ அது வந்து முள்ளுகளுக்குள்ளே விதையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல முள்ளை பிடுங்கி எடுக்கணும். அப்போ முள்ளை பிடுங்கி எடுக்கிறது எப்படி, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆ, பண்படுத்துங்க, கரெக்ட். பண்படுத்தினா என்னன்னா, முதல்ல முள்ளை பிடுங்குன்னு தான் அர்த்தம். பண்படுத்தும் போது என்னன்னா, கல் மண் எல்லாத்தையும் நம்ம எடுப்போம் இல்லைங்களா. அப்போ முள்ளை பிடுங்கி எடுக்கிறது எப்படி, முள்ளை பிடுங்கி எடுக்கிறது இந்த வசனத்திலேயே அந்த எப்படி வந்து பண்படுத்துறதுன்னு போட்டிருக்கு, கண்டுபிடிங்க பார்ப்போம்.
நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்தசேதனம் பண்ணேன்.
இல்ல, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு என்ன?
அது இல்ல, அது இல்ல. நீங்க சிஸ்டர், நீங்க வாசிங்க.
நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்தசேதனம் பண்ணேன், உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீங்கி போடுங்கள்.
அப்போ நீங்க வந்து நல்ல நிலத்துல விதைக்கணும்னு சொன்னா இருதயத்தை முதல்ல சுத்தம் பண்ணணும். இருதயத்தை சுத்தம் பண்ணியாச்சுன்னா முள்ளு தானா போகும். இப்ப இருதயத்தை சுத்தம் பண்ணாம என்ன விதைச்சாலும் அது சாபமாக தான் மாறும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ரெண்டையும் சேர்ந்து ஒன்னா வச்சிருந்தா மற்றவர்களுக்கு முன்பாக பழமொழியாகவும் தூசிக்கிறவங்களாக தான் நம்ம காணப்படுவோம். நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை விதைச்சா ஆசீர்வாதம் மட்டும்தான் வளரும், கூட சாபம் பக்கத்திலேயே வராது. நாம் என்ன பண்ணுறோன்னா ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ரெண்டையும் சேர்த்து விதைச்சிடறோம். ஓசியா 10:12-13 வாசிப்போம். ஓசியா 10. நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நம்ம என்னென்ன நம்மளுக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு நம்ம செஞ்சா அதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம்? அநியாயத்தை உழுதீர்கள், அப்புறம் தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், அப்புறம் உங்கள் வழிகளையும் உங்கள் பராக்கிரமத்தின் திரளையும் நம்பினீர்கள். இதெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். நல்ல காரியத்துக்கு வேண்டி நீ நல்ல நிலத்தில் விதைக்கணும். தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். அப்படின்னா இறக்கமுள்ளவர்களாக இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்களே அறுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தை வேற ஒருத்தன் வந்து அறுத்துட்டு போகிறான். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், அப்புறம் உங்கள் மே நீதியை வரிசிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருந்தது. அப்போ தேவனுடைய நீதியை தேடணும்னா இவ்வளவும் செஞ்சால் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். அதை விட்டு போட்டு நாமளே என்னமாக போட்டு விதைச்சோம்னா நாமளே போட்டு நாமளே விதைச்சி நாமளே அறுத்து நாமளே சாப்பிட வேண்டியதுதான். நீதிமொழிகள் 12:11. நம்முடைய இருதயத்தை நாம் முதல்ல நம்பணும். அப்போ நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை விதைக்கணும். அந்த காலியாக போட்டுட்டு இன்னொருத்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலையில் செஞ்சுட்டு இருந்தா எப்படி நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும்? அவங்கெல்லாம் வீணருக்கா, கொஞ்ச நாளைக்கு இருப்பானுங்க அப்புறம் ஓடி போயிடுவானுங்க. ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை, உலகத்தில் எந்த மனுஷன் நம்ம கூட இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் போனாலும் சரி எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை நம்மளை காப்பாற்றும், நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். அப்போ நம்முடைய இருதயத்தை பயன்படுத்தாமல் நம்ம வீணரை பின்பற்றி போகக்கூடாது. நீதிமொழிகள் 28:19. ஆமாம், தன்னுடைய இருதயத்தில் வர சிந்தனைகளை சிந்தித்து தியானித்து அதன் கேற்றபடி உண்டான காரியங்களை செய்கிறவன் அதன் பலனை புசிப்பான். வீணரை பின்பற்றுகிறவனும் அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்த வழியாக அவன் போயிடுவான், இவன் இங்கே தத்திரத்தில் கிடப்பான். ஆவிக்குரிய தத்திரமும் இருக்கும், பத்தாவதுக்கு பூமிக்குரிய தத்திரமும் சேர்ந்து வந்துடும். காரணம் அவனுடைய சொந்த அறிவை அவன் பயன்படுத்தலை, இன்னொருத்தனை பார்த்து தான் அவன் அதன் மாதிரி செய்கிறான், நானும் அதை மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறது. நம்ம அறிவு எங்கே போச்சு? ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தான் நியாயந்திருக்கிறார். உனக்கு கொடுத்த அறிவை நீ பயன்படுத்தினியா? நீ உனக்குன்னு நீ பயன்படுத்தினியா? அதை அடுத்தவனுக்குன்னு பயன்படுத்தினியா? வீணரை பின்பற்றி போனாயா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை எத்தனை தான் இருந்தாலும் சரி நம்ம இருதயத்தை நம்பாமல் அங்கே அவர் சொல்கிறத கேட்போம், இவர் சொல்கிறத கேட்போம், அவர் சொல்கிறத கேட்போம் அப்படின்னு போனால் நம்முடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அல்லது குறிப்பாக பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படும் பொழுது முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வெளியே தூக்கி போட்டுறாங்க, ரெண்டாவது பாறையில் விதைக்கிறாங்க, அடுத்தது முள்ளுகளுக்குள்ளே விதைக்கிறாங்க. கொஞ்சம் விதை நல்ல நிலத்தில் வந்து கொஞ்சமாக அப்படியே பலன் கொடுக்குது. அதனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாக இருக்குதுன்னா இவ்வளவு நடந்தால் தான் இருதயத்துக்கு சமீபமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வாய்க்கு மட்டும் சமீபமாக இருக்குதுன்னா நம்ம பேசிகிட்டே போவோம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருதயத்தை பார்த்து தான் கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம், அது அவனுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையும் அது பலிக்கும். அதனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், அதற்கேற்றபடி செயல்பட்டால் நாம் நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க.